الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون قال نبينا محمد صلى الله عليه وسلم أد الأمانة إلى من ائتمنك ولا تكن من خانك وقال أيضا من غشنا فليس منا இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபாஉத் தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அல் அக்ல் என்ற பகுத்தறிவை மனிதர்களை கொடுத்து இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தை ஒரு இலக்கை நோக்கமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு உலகத்திலே மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தியை சிந்தனா சக்தியை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்த பகுத்தறிவு சிந்தனா சக்தி செவிப்புலன் இவைகள் அனைத்தையும் அமானிதமாக மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் மறுமை வாழ்வில் தோல்வி அடைவதற்கு அவன் நரகவாசியாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் இரண்டு காரணங்களை சொல்கிறான். நரகவாசிகள் நரகத்துக்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த நரகவாசிகளிடத்தில் நீங்கள் நரகத்துக்கு போவதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று கேட்பான். அந்த நேரத்திலே நரகவாசிகள் இரண்டு விடயங்களை சொல்வார்கள். இறைவன் கொடுத்த இரண்டு பாக்கியங்கள், இரண்டு வெகுமதிகள், அந்த இரண்டு அமானிதங்களையும் நாங்கள் இந்த உலகத்தில் சரியாக பயன்படுத்தவில்லை, ஆகையால் நாங்கள் நரகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று
நரகவாசிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இரண்டு காரணங்களை சொல்வார்கள், யா அல்லாஹ், நல்ல விடயங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக செவிப்புலனை எங்களுக்கு தந்தாய். அந்த செவிப்புலனின் மூலம் நல்லவற்றை நாங்கள் கேட்கவில்லை. நீ எங்களுக்கு கொடுத்த அந்த அமானிதத்தை இந்த உலகத்திலே சரியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஆகையால் நாங்கள் நரகத்துக்கு வந்திருக்கிறோம். இரண்டாவது சொல்வார்கள், அவு நாக்கில், யாவா, நீ எங்களை படைத்து பார்வையை தந்ததை போன்று, செவிப்புலனை தந்ததை போன்று, பகுத்தறிவை எங்களுக்கு தந்தாய், சிந்தனா சக்தியை தந்தாய், புத்தியை தந்தாய், அந்த அமானிதத்தை நாங்கள் இந்த உலகத்தில் சரியாக நிறைவேற்றவில்லை, ஆகையால் நாங்கள் நரகத்துக்கு வந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா மனிதர்களை ஒரு இலக்குக்காக, நோக்கத்துக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். பகுத்தறிவை கொடுத்து மனிதனை வித்தியாசப்படுத்தி பல கடமைகளை மனிதனின் மீது அல்லாஹ் சுமத்தாட்டியிருக்கிறான். இந்த மனிதன் இந்த உலகத்திலே சுமக்கின்ற அமானிதம், அதனுடைய பாரதூரம், மனிதன் சுமந்து வந்த அமானிதம், அதனுடைய பெருமதி, அதை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதன் சுமக்கின்ற அமானிதம் எந்த அளவு பொறுமதியானது, பாரமானது, பயங்கரமானது என்பதை மனிதனுடைய பகுத்தறிவால் விளங்க முடியுமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்ன அர்துனல் அமானத அல சமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹ அல் இன்ஸான். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் மனிதன் சுமக்குகின்ற அமானிதம், எந்த அமானிதத்துக்கு உலகத்தில் மனிதன் மோசடி செய்கின்ற போது அவன் நரகவாசியாக மாறிவிடுகின்றானோ, அந்த அமானிதத்துடைய பாரதூரத்தை, விளைவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த அமானிதத்தை நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற பிரம்மாண்டமான விசாலமான படைப்புகள், வானங்களும் பூமிகளும் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்றுதான் வானங்களும் பூமிகளும். உலக மக்கள் சேர்ந்தாலும் வானத்தை சுமக்க முடியாது, பூமியையும் சுமக்க முடியாது, மலைகளை மனிதனால் சுமக்க முடியாது. இந்த அளவுக்கு பாரமான பிரமாண்டமான படைப்புகளை நாங்கள் படைத்து இந்த மனிதனுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கின்ற அமானிதத்தை நாங்கள் முன்வைத்தோம். குர்ஆன் சொல்கிறது, வானங்களையும் பூமிகளையும் மலைகளையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், அமானிதத்தை நீங்கள் சுமப்பீர்களா, மார்க்கத்தை சுமப்பீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், வானங்களும் பூமிகளும் கல்லு மலைகளும் சொன்னது எங்களால் இந்த அமானிதத்தை சுமக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வானங்களும் பூமிகளும் மலைகளும் பயந்து விட்டது இந்த அமானிதத்துடைய பாரதூரம், இந்த அமானிதத்தை எங்களால் சுமக்க முடியாது. ஆனால் மனிதன் சுமந்து விட்டான், மலைகள் சுமக்க மறந்த அமானிதம், வானங்கள் சுமக்க மறுத்த அமானிதம், பூமிகள் சுமக்க மறுத்த அமானிதம் மனிதன் சுமந்து விட்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. ஆனால் இந்த மனிதன் அந்த அமானிதங்களை, பொறுப்புகளை, கடமைகளை உலகத்தில் சரியாக நிறைவேற்றாமல் அவன் அநியாயக்காரனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஜஹூலா, அவன் சுமக்கின்ற அமானிதங்களுக்கு அவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். உலகத்தில் அவன் சுமக்கின்ற பொறுப்புகளுக்கு, கடமைகளுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் பதில் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தை தெரியாத ஒரு மடையனை போன்று மனிதன் உலகத்திலே வாழ்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அமானிதம், தொழுகை ஒரு அமானிதம், நோன்பு ஒரு அமானிதம், கடமையான ஹஜ் ஒரு அமானிதம், இறைவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அமானிதம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த கடமைகளை நாங்கள் உலகத்திலே சரியாக செய்ய வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் பகுத்தறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். பகுத்தறிவு இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்திலே எந்த கடமையும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அந்த அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தகூனுல்லாஹ். மனிதர்களே, முஸ்லீம்களே, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ்கின்றீர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முள்ளந்தண்டிலே மனித இனம் வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு, மனித உயிர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறான். அலஸ்து பிரப்பிக்கும், அல்லாஹ் படைத்த உயிர்களை பார்த்து, ரூஹுகளை பார்த்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரப்பு. காலூபலா, முழு உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லீம்களும் அல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், நீதான் எங்களுடைய ரப்பு, உன்னைத்தான் நாங்கள் வணங்குவோம், உனக்குத்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று மனிதர்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செய்து, ஒரு அமானிதத்தை சுமந்து உலகத்திலே முஸ்லீம்கள் மீன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அல்லாஹ் சொல்கிறான், லா தகூனுல்லாஹ வர்ரசூல், அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம், துரோகம் செய்து விட வேண்டாம். மார்க்கத்தை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள், கடமைகளை சுமந்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற மீன்கள், நீங்கள் சுமந்த அந்த அமானிதத்துக்கு மோசடி செய்து விட வேண்டாம், துரோகம் செய்து விட வேண்டாம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று உலகத்திலே மனிதர்கள் சுமக்கின்ற பொறுப்புகள், அது குடும்பமாக இருக்கலாம், மனைவிமார்களாக இருக்கலாம், பிள்ளை குட்டிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன் சமூக மக்களுக்கு செய்கின்ற பொறுப்புகள், கடமைகளாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அமானிதமாக கருதப்படுகிறது. பொறுப்புகள், தலைமைத்துவம், அரசியல், இவைகள் அனைத்தும் அமானிதம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அமானிதம் என்ற நம்பகத்தன்மை, நம்பிக்கை சம்பந்தமாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 10 இடங்களிலே அமானிதம் சம்பந்தமாக, அல் அமானா என்ற நம்பிக்கை சம்பந்தமாக, நம்பகத்தன்மை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். அதே போன்று மோசடி, துரோகம் என்று நாங்கள் சொல்கின்ற நம்பிக்கை துரோகம் சம்பந்தமாக 16 இடங்களில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அமானிதம் என்ற, அல் அமானா என்ற இந்த அரபு பதம், இந்த நம்பிக்கை என்று சொல்கின்ற வார்த்தை ஈமான் என்ற அரபு பதத்தில் இருந்துதான் இந்த சொல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஹுத்பாக்களிலும் ஸஹாபாக்களுக்கு ஒரு விடயத்தை நபி அவர்கள் உணர்த்துவார்கள், ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். அதுதான் லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்தில் நம்பகத்தன்மை இல்லையோ, நம்பிக்கை தன்மை யாரிடத்தில் இல்லையோ, நேர்மை யாரிடத்தில் இல்லையோ, நம்பிக்கை நாணயம் யாரிடத்தில் இல்லையோ, லா ஈமான லஹு, அவனுக்கு ஈமான் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குதுபாக்களிலும் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள் என்று அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செய்கின்ற கடமைகள், ஒரு சமூகத்துக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் என்றால், ஒரு ஊருக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் என்றால், ஒரு குடும்பத்துக்கு நான் தலைவனாக இருக்கின்றேன் என்றால், அந்த தலைமைத்துவம் எனக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது. அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கப்படுவேன். அந்த தலைமைத்துவத்தின் மூலம், அந்த அரசியலின் மூலம், அந்த அமைச்சு பதவியின் மூலம், அந்த பொறுப்பின் மூலம் இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் நிச்சயமாக என்னிடத்தில் கேட்க இருக்கிறான் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். இன் அல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅதுல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, மனிதர்களே, நீங்கள் சுமக்கின்ற பொறுப்புகள், கடமைகள், அமானிதங்களை தகுதியானவர்களுக்கு அந்த அமானிதத்தின் மூலம் செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே படிக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களை ஒரு சமூகம் நம்புகின்ற போது, எங்களை ஒருவர் நம்புகின்ற போது, அவரோடு நாங்கள் நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், மோசடி செய்யக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றது. ஹிஜ்ரத்துடைய சம்பவம், கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு யாருக்கும் சொல்லாமல் மறைவாக செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதைத்தான் நாங்கள் ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் வியாபார நடவடிக்கைகளில் ஒரு முஸ்லிம் எப்படி நேர்மையாக நம்பிக்கையாக நடக்க வேண்டும் என்ற பாடத்தை ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தின் முதலாவது பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, நான் இன்று மக்காவை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு போகப் போகிறேன். என்னிடத்திலே மக்காவில் வாழ்கின்ற குறைசி காபிர்களுடைய அமானித பொருட்கள் இருக்கிறது. அவர்கள் பாதுகாப்புக்காக அவர்களுடைய பணங்களையும் பொருட்களையும் நகைகளையும் என்னிடத்திலே தந்திருக்கிறார்கள். நான் அந்த அமானிதங்களை நிறைவேற்றாமல் நான் மக்காவை விட்டு வெளியேற மாட்டேன். ஆகையால் அலியே, நான் இன்று மக்காவை விட்டு வெளியேறுகிறேன். இந்த அமானிதங்களை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பொருட்களை, பணங்களை, நகைகளை நான் உங்களிடத்தில் பொறுப்பு தருகிறேன். உரியவர்களுக்கு நான் சென்றதற்கு பின்னால் அந்த அமானிதங்களை நீங்கள் ஒப்படைத்து விட்டு சில நாட்களுக்கு பின்னால் எங்களோடு மதீனாவுக்கு வந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்கட்டான நேரத்திலும் தன்னை கொல்லுவதற்காக மக்காவில் வாழ்கின்ற குறைசி காபிர்களும் இளைஞர்களும் வாலிபர்களும் தயாராக இருக்கின்ற அந்த பயங்கரமான நேரத்திலும் மற்ற மனிதர்களுடைய அமானிதங்களுக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்ற பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லித் தந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ஒருவருடைய பணத்தை எடுத்தால் முறையாக கொடுக்க வேண்டும். கடலுக்கு வியாபாரம் செய்கின்ற போது முறையாக யாரையும் ஏமாற்றாமல் உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய பணங்களை செலுத்த வேண்டும். எனவே மோசடி என்பது இஸ்லாத்தின், இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய ஒரு பண்பாக இருக்க முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் காட்டினார்கள், நடைமுறையில் செயல்படுத்தியும் காட்டினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக மக்களை வழிகாட்ட வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக குர்ஆனை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அருளியிருக்கிறான். குர்ஆனை உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு மலக்கு தான், வானவர் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பொறுப்புக்கு நாங்கள் ஒருவரை நியமிக்கின்ற நேரத்திலே அவரிடத்திலே பணம் இருக்கிறதா, பட்டம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அவரிடத்தில் நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். வஹி என்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளை, வஹியை உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை ஒப்படைப்பதற்கு, சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நஸல பிஹி ரூஹுல் அமீன். இந்த வஹியை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் ஜிப்ரீல். அல் அமீன், அவர் ஒரு நம்பிக்கையானவர், அவரை நம்பலாம், நம்பிக்கைக்குரியவர். அதனால் தான் என்னுடைய பேச்சாகிய அல் குர்ஆனை நான் ஜிப்ரீலுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஜிப்ரீல் நான் சொன்னதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களை, இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு அமானிதம் தான் வஹி என்கின்ற அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன். அந்த அமானித பொறுப்பை அல்லாஹ் ஒப்படைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அல் அமீன், அவர் நம்பிக்கையான ஒருவராக செயல்பட்டார். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துக்கு அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை, ரசூல்மார்களை, தீர்க்க தரிசிகளை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். குர்ஆனில் பல இடங்களில் அந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில், அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில், அந்த நபிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். அந்த நபிமார்கள் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த நம்பிக்கையான, நேர்மையான ஒரு ரசூலாக இருக்கிறேன். அங்கும் அல்லாஹு தஆலா நபிமார்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற முதலாவது தன்மை, அவர்கள் நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், நம்ப முடியுமானவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் நமக்கு தெரியும். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். இறுதியாக எகிப்துக்கு சென்று எகிப்த் மன்னனுடைய, அரசனுடைய கட்டுப்பாட்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் அந்த மன்னன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் அவதானித்த அந்த மன்னன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்கிறார், இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன். தலைமைத்துவத்துக்கு வரக்கூடியவர்களிடத்திலே அடிப்படையாக காண வேண்டிய இரண்டு தன்மைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்களோ அந்த மன்னன் இரண்டு தகமைகளை சொல்கிறார். அதை குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் தலைவர்களாக, அமைச்சர்களாக, பொறுப்புதாரிகளாக நாங்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கின்ற போது அவர்களிடத்தில் அடிப்படையாக இரண்டு தன்மைகள் காணப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கின்ற இரண்டு அடிப்படை அம்சங்கள் காணப்பட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த மன்னர் சொல்கிறார், இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன். யூசுப், உங்களை நாங்கள் பல வருட காலங்களாக அவதானித்தோம். என்னுடைய வீட்டிலே நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், என்னுடைய சபையிலே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இரண்டு தன்மைகள் இருக்கிறது. முதலாவது சொன்னார்கள், மக்கீன், உங்களிடத்திலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொறுப்பை தைரியமாக செய்யக்கூடிய சக்தியை, மனபலம், தைரியம், துணிச்சல் உங்களிடத்தில் இருக்கிறது. எனவே ஒரு சமூக தலைவன், ஊர் தலைவன், ஒரு மன்னர், ஒரு அரசியல்வாதியை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் பார்க்க வேண்டும், அவரிடத்திலே அவர் சொல்கின்ற வாக்குகளை, சொல்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற சக்தி, தாக்கத், மனபலம், தைரியம், பக்கசார்பு இல்லாத தன்மை அவரிடத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு அரசியலை படித்து தருகிறது. இரண்டாவது சொன்னார்கள் அந்த மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அமீன், உங்களிடத்தில் நம்பகத்தன்மை இருக்கிறது, நீங்கள் நேர்மையானவர், உங்களை நம்பலாம். இரண்டாவது, ஒரு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது அது சமூக தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், ஒரு சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்களாக இருக்கலாம், நிர்வாகத்துக்கு தலைமை தாங்குகின்ற நிர்வாக தலைவர்களாக இருக்கலாம். இரண்டாவது, அவர்களிடத்திலே காணப்பட வேண்டிய அடிப்படை அம்சம், அவர்கள் நம்பிக்கையாக, நேர்மையாக கடமைகளை செய்கின்ற நேர்மையானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த இரண்டு தகவல்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அந்த மன்னன் சொன்னவுடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாயினால் பொறுப்பை கேட்கிறார்கள். தகுதியானவர்களுக்கு தான் பொறுப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும், தகுதியானவர்களைத்தான் நாங்கள் ஆமோதிக்க வேண்டும், தகுதியானவர்களுக்குத்தான் எங்களுடைய வாக்குகளை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தகுதியான ஒருவர் தேவை ஏற்படுகின்ற போது ஒரு விடயத்தை, ஒரு பொறுப்பை தன்னுடைய வாயினால் கேட்பதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. தகுதி இருக்கிறது, தகுதியானவர்கள் அந்த பொறுப்பை, அந்த கடமையை, அந்த பதவியை எடுத்து நிறைவேற்றாவிட்டால் தகுதி இல்லாத அநியாயக்காரர்களும் அட்டூழியக்காரர்களும் கொடும் கோலர்களும் எமது பொறுப்பை எடுத்து விடுவார்கள் என்றால் அந்த நேரத்தில் தகுதியானவர்கள் முன்வந்து அநியாயத்துக்கு முகம் கொடுக்காமல், அநியாயத்துக்கு ஆளாகி விடாமல், என்னிடத்திலே அந்த தகுதி இருக்கிறது என்றால் நான் முன்வர வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. ஏன்? சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். சமூக பொறுப்புகளை தகுதி உள்ளவர்கள் வாயினால் கேட்கலாம். இந்த இரண்டு தகவல்களையும் அந்த மன்னன் சொன்ன நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னார்கள், இஜ்அல்னி அலா கஸாயினில் அர்த். முக்கியமான ஒரு பொறுப்பை கேட்டார்கள், முக்கியமான ஒரு அமைச்சு பொறுப்பை கேட்டார்கள், முக்கியமான ஒரு அமைச்சு பொறுப்பு. நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், என்னிடத்திலே சக்தியும் இருக்கிறது, மனபலம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, நம்பகத்தன்மை இருக்கிறது என்று மன்னரே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா. எனவே எகிப்திலே மக்கள் அந்த மன்னருடைய காலகட்டத்திலே பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பஞ்சத்தோடு வாழ்ந்தார்கள், வறுமையோடு வாழ்கிறார்கள். இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள், எனக்கு தகுதியான பொறுப்பு எகிப்துடைய பொருளாதார அமைச்சு, பொருளாதார அமைச்சு பொறுப்பு எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று வாயினால் மன்னனிடத்திலே கேட்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எகிப்துடைய விவசாயம், எகிப்துடைய பொருளாதாரம், எகிப்துடைய நீர்ப்பாசன அமைச்சு, மூன்று அமைச்சுக்களை கேட்கிறார்கள். ஏழைகளின் வயிற்றை நிரப்புகின்ற, ஏழைகளின் சிரமங்களை கஷ்டங்களை போக்குகின்ற மூன்று அமைச்சு பொறுப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். பொருளாதார அமைச்சும் எனக்கு தர வேண்டும், விவசாய அமைச்சையும் எனக்கு தர வேண்டும், கஸாயினுல் அர்த். அந்த விவசாயம் சரியாக வளர்வதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய நீர்வளம், நீர்ப்பாசன அமைச்சு, இந்த அமைச்சை நீங்கள் எனக்கு தாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, வாயினால் கேட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அமைச்சு பொறுப்பை வாயினால் கேட்டார்கள், தகுதி இல்லாமல் இல்லை, தகுதியோடு கேட்டார்கள். மன்னன் தகுதியை சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பை கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களை, பொறுப்பை நிறைவேற்றினார்கள், அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். குர்ஆன் யூசுப்பை புகழ்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் புகழ்கிறது, அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். பொறுப்பெடுக்கின்ற போது எகிப்துடைய பொருளாதாரத்துடைய நிலை மிகவும் மோசமாக காணப்பட்டது, வீழ்ச்சியிலே காணப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திட்டமிட்டார்கள், அறிவும் இருந்தது, தகமை இருந்தது, தைரியம் இருந்தது, நம்பிக்கை தன்மை இருந்தது, சூறையாடவில்லை, களவெடுக்கவில்லை, ஏமாற்றம் செய்யவில்லை. என்ன செய்தார்கள்? பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்கள். பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவார் என்று நாங்கள் யாருக்கு யாரை கருதி, யாருக்கு எங்களுடைய வாக்குகளையும் பொறுப்புகளையும் கொடுக்கின்றோமோ, அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு இபாதத்தை செய்திருக்கிறோம். ஒரு அநியாயக்காரன், ஒரு கொடுங்கோலன், ஒரு சர்வ அதிகாரிக்கு நாங்கள் அவன் அநியாயக்காரன் என்று தெரிந்து அவனின் மூலம் பல அனுபவங்களை பெற்றோம். அவனுக்கு ஒரு முஸ்லிம் அவனை ஆமோதிப்பானாக இருந்தால் அநியாயத்துக்கு உதவி செய்பவனையும் இஸ்லாம் அநியாயக்காரன் என்று தான் சொல்கிறது. தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களுக்கும் குரோதம், விரோதம், பிரச்சனைகள், சமூக சீரழிவுகள், களவு, கொள்ளை, கொலை, இவைகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்கக்கூடாது என்று குர்ஆன் சொன்னது. கண்ணியமான சகோதரர்களே, எகிப்து மக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினார்கள். அந்த மன்னன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினான். முடிவை பாருங்கள், பொருளாதார வீழ்ச்சி அடைந்த எகிப்துடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டார்கள், விவசாய நிலங்களை திட்டமிட்டு அதனை அவர்கள் செயல்படுத்தினார்கள், தன்னுடைய பொறுப்புகளை சரியாக செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஏழைகளுடைய பசியை நான் உணர வேண்டும் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நோன்பு கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில நேரங்களில் சாப்பிட மாட்டார்கள். சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் கேட்பார்கள், யூசுப் ஏன் நீங்கள் சாப்பிடவில்லை? சொல்வார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் மூன்று நேரங்களும் வயிறு பிடைக்க சாப்பிட்டால் என்னுடைய இந்த நாட்டிலே எகிப்திலே வாழ்கின்ற ஏழைகளின் பசியை நான் உணராமல் போய்விடுவேன். இதுதான் முன்மாதிரியான ஒரு அரசியல்வாதி. ஏழைகளுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்க வேண்டும், ஏழைகளுடைய நிலைமைகளை கேட்டு ஆராய வேண்டும். கண்ணியமான சகோதரரே, சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் ஏன் நேரத்துக்கு சாப்பிடுவது இல்லை என்றால், நான் ஏன் நோன்பு பிடிப்பதென்றால், நான் நோன்பின் மூலம், நான் சாப்பிடாமல் இருப்பதின் மூலம் எனக்கு பசி ஏற்படுகின்ற போது எகிப்தில் வாழ்கின்ற ஏழைகளின் பசியின் வருத்தம், அந்த பசியுடைய தாக்கம், அதை நான் உணர்ந்து ஏழைகளுக்கு நான் உதவ வேண்டும், சிரமங்களை போக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார். எனவே அந்த தலைவன், அந்த மன்னன் இரண்டு தகமைகளை எதிர்பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்ட பதவியை ஒப்படைத்தார். அந்த அமானிதத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரியாக நிறைவேற்றினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் அமானிதங்களை தகுதியானவர்களுக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும், தகுதியானவர்கள் தான் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. தகுதி இல்லாத ஒருவரை பொறுப்பில் நியமிப்பது முழு இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் நானும் நீங்களும் செய்கின்ற துரோகம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனுல்லாஹ வர்ரசூல். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். வதஹூனு அமானாத்திக்கும், நீங்கள் உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அமானிதங்கள், இந்த அமானிதங்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்துவிட வேண்டாம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அமானிதங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள், கருணை உள்ளவர்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸை போன்றவர்கள் தான் எம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக வர வேண்டும், சமூக தலைவர்களாக வர வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்திலே நிம்மதியாக செழிப்பாக வாழலாம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலம் எமக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். ஆகவே சாதாரணமான பொறுப்பாக இருந்தாலும் அல்லது பெரும் தலைமைத்துவங்களாக இருந்தாலும் நேர்மையானவர்கள் தான் அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அவர்களிடத்தில் தான் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அதே போன்று சாதாரண பொறுப்புகள், சாதாரண வேலைகள், கூலி தொழில், சாதாரண ஒரு வேலைக்கு ஒருவரை நீங்கள் நிறுத்துவதாக இருந்தாலும் கூட, உங்களுடைய கடைக்கு ஒருவரை வேலைக்கு சேர்ப்பதாக இருந்தாலும் கூட, உங்களுடைய வீட்டு வேலைக்கு ஒருவரை நீங்கள் வேலைக்கு எடுப்பதாக இருந்தாலும் கூட, அவரிடத்திலும் நேர்மை காணப்பட வேண்டும், நேர்மையானவராக அவர் இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே இரண்டு குமரி பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு கிணற்று ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஆண்களும் இருக்கிறார்கள். ஆண்களோடு சேர்ந்து நாங்கள் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக இரண்டு யுவதிகள் ஒழுக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கவில்லை, சாதாரண ஒரு வாலிபராக இருக்கிறார். வந்து கேட்கிறார்கள், அந்த இரண்டு குமரி பெண்களையும் பார்த்து கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள்? சொல்கிறார்கள், நாங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வந்திருக்கிறோம், ஆனால் இந்த இடத்திலே ஆண்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் இருக்கும் போது, ஆண்கள் இருக்கின்ற அந்த சபைக்கு பெண்களாகிய நாங்கள் இரண்டு பேரும் செல்வது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, ஆகையால் நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம். இந்த நேரத்திலே குர்ஆன் சொல்கின்ற சம்பவம், குர்ஆன் சொல்கின்ற சம்பவம். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், ஃபஸகா லஹுமா, என்ன செய்கிறார்கள், அந்த இரண்டு பெண்களுக்கும் கிணற்றில் இருந்து தண்ணீரை அள்ளி அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் தண்ணி அள்ளி கொடுத்து கேட்கிறார்கள், உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது? அந்த நேரத்தில் அந்த பெண்கள் வீட்டுடைய அடையாளத்தை சொல்கிறார்கள், வழியை காட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாருங்கள். ஏன்? அங்கும் ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பெண்ணோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆண் எவ்வாறு ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும், ஒழுக்கமாக நடக்க வேண்டும், பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற ஒழுக்கங்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள், முன்னால் பின்னால் இரண்டு பிள்ளைகளும் போகிறார்கள். வீட்டுக்கு போய் தண்ணீரையும் கொடுத்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு வந்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே கண்ணியமார் சகோதரர்களே, அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டு தகமைகளை கண்டார்கள். ஒன்று, அந்த ஆண்களுக்கு மத்தியில் சென்று அவ்வளோ ஆண்கள் இருக்கும் போது எங்களோடு ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். அதே போன்று அந்த தண்ணீரை அள்ளி தன்னுடைய கையிலே அந்த பாரங்களை சுமந்து தைரியமாக எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவரிடத்தில் சக்தி இருக்கிறது, அவரிடத்திலே வலிமை இருக்கிறது என்ற முதலாவது தகமையை அவதானித்தார்கள். இரண்டாவது, அந்த பெண்களை வீட்டுக்கு அழைத்து செல்கின்ற போது மிக அவதானமாக, மிக நேர்மையாக, நம்பிக்கையாக, ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். ஆகையால் அந்த இரண்டு பிள்ளைகளும் பாப்பா இடத்திலே வந்து சொல்கிறார்கள், தந்தையே, அந்த மூசா என்பவர் எங்களுக்கு பணத்தை எதிர்பார்த்து வேலை செய்யவில்லை, தண்ணீர் அள்ளித்தரவில்லை. எனவே அவரிடத்தில் ஒரு கூலி தொழிலாளி இடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான இரண்டு தன்மைகள் இருக்கிறது. ஆகையால் அவரை நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வேலைக்காரராக கூலி தொழிலாளியாக அவரை நீங்கள் எடுங்கள் என்று இரண்டு பிள்ளைகளும் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள். என்ன காரணம்? குர்ஆன் சொல்கிறது, இஸ்தாஜிர்ஹு, தந்தையே அவரை எங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு எடுங்க, அவரை கூலி தொழிலாளியாக எடுங்க. ஏன் தெரியுமா? இன்ன கைரமன் இஸ்தாஜர்தல் கவியுல் அமீன். பாப்பாவே, வயோதிபராக இருக்கக்கூடிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பிள்ளைகள் சொல்கிறார்கள், தந்தையே நீங்கள் யாரையாவது கூலிக்கு அமர்த்த வேண்டுமாக இருந்தால் மிக சிறந்த கூலி தொழிலாளிகள் யார் தெரியுமா? அவர்களிடத்திலே இரண்டு தன்மைகள் இருக்க வேண்டும். மூசா இடத்தில் அந்த இரண்டு தன்மைகளும் இருக்கிறது. முதலாவது கவி, அவர் சக்தி உள்ளவராக இருக்கிறார், பலம் உள்ளவராக இருக்கிறார். பலம் இருந்து போதாது, அந்த பலத்தின் மூலம் அவர் செய்கின்ற பொறுப்பை, வேலையை சரியாக நேர்மையாக செய்கின்ற அல் அமானா என்ற நம்பகத்தன்மையும் அந்த மூசா இடத்திலே இருக்கிறது என்று இரண்டு பிள்ளைகளும் சொல்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் குர்ஆனிலே உணர்த்துகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான், தலைமைத்துவம் அமைச்சு பதவி பெரும்பெரும் பொறுப்புகளுக்கும் நம்பிக்கையானவர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், நம்பிக்கையானவர்களுக்குத்தான் அந்த தகமையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று சாதாரண வேலையாக இருந்தாலும், கூலி தொழிலாக இருந்தாலும், சாதாரண பொறுப்புகளாக இருந்தாலும், அவைகளுக்கும் நாங்கள் நேர்மையானவர்களை, நம்பிக்கையானவர்களை அர்ப்பணம் செய்து, தன்னை இழந்து, தன்னை மறந்து, தன்னுடைய குடிப்பையும் தாகத்தையும், தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையையும் மறந்து சமூகத்துக்காக உழைக்கின்ற உழைப்பாளிகளை, நேர்மையானவர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களுக்குத்தான் நாங்கள் உதவ வேண்டும், எங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும், சமூகத்தில் அப்போதுதான் மறுமலர்ச்சி உண்டாகும் என்பதை இஸ்லாம் மிக அடிப்படையாக, நம்பிக்கையானவர்கள் நேர்மையானவர்கள் தான் குடும்ப தலைவர்களாக, ஊரின் தலைவர்களாக, நிர்வாக தலைவர்களாக, நாட்டின் தலைவர்களாக வர வேண்டும் என்பதை அல் குர்ஆன் மிகவும் அழுத்தம் திருத்தமாக இரண்டு நபிமார்களுடைய சம்பவங்களின் மூலம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் சுமக்கின்ற அமானிதங்களை, பொறுப்புகளை, கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், நம்பிக்கை துரோகங்களை விட்டும், மோசடிகளை விட்டும், ஏமாற்றங்களை விட்டும் எங்களுடைய சமூகத்தையும் எங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. யாழ்லைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லைகளுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லை இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானுக்காக உழைத்து, ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவாயாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.